إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني கண்ணிய தற்குரிய மார்க்க அறிஞர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முக்கியமான நல்ல உரையை கேட்டு அடுத்த உரையின் எதிர்பார்ப்பிலே நாம் இருக்கின்றோம். சுன்னாவின் முக்கியத்துவம் என்ற தலைப்பிலே உஸ்தாத் அவர்கள் மிக அழகிய கருத்துக்களை நமக்கு முன்வைத்தார்கள். அதை தொடர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த கல்விக்குரிய முக்கியத்துவம் என்ன, முஸ்லிம்கள் இந்த கல்விக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள், இப்போது என்ன முக்கியத்துவத்தை கொடுத்து வருகின்றார்கள், இந்த கல்வி நமக்கு ஏன், கல்வியை எப்படி கற்க வேண்டும், கல்வியில் என்னென்ன வகைகள் இருக்கின்றன, எந்த கல்வி நமக்கு எப்படி பயன் தரும் என்ற விஷயங்களையெல்லாம் நாம் சரியான ஆதாரத்தோடும் தெளிவான விளக்கத்தோடும் தெரிந்து கொள்ளும்போது அல்லாஹ்வுடைய இந்த தீனில், இந்த கல்வியின் கல்வி பாதையிலே நாம் எப்படி பயணிப்பது என்ற ஒரு அழகிய நிலைப்பாட்டை இன்ஷா அல்லாஹ் நம்மால் எடுக்க முடியும். அன்பானவர்களே, அல்லாஹு தாலாவிடத்திலே முதலில் துஆ செய்வோம். இந்த அமர்வை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக. நல்ல விஷயத்தை, சத்தியங்களை, உண்மைகளை தெளிவாக சொல்வதற்கும் அதை மனமுவந்து கேட்டு பின்பற்றுவதற்கும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, கல்வி என்று நீங்கள் பார்க்கும்போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் உலகளாவிய புரட்சியின் அந்த தொடக்கமே கல்வியாகத்தான் இருந்தது. உலகத்தில் எத்தனையோ மதங்களை, சித்தாந்தங்களை, கொள்கைகளை, சமயங்களை, கோட்பாடுகளை போதித்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த சமயங்கள், சித்தாந்தங்கள், கொள்கைகள் எல்லாம் மனிதர்களின் சிந்தனைகளில் உருவானவை. மனிதர்கள் கண்டுபிடித்தவை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தீன் அப்படிப்பட்டதல்ல. அல்லாஹு தஆலா இந்த தீனை ஞானமிக்க, அல் அலீம், அல் ஹபீர், அல் ஹகீம், அல் பசீர் என்ற மிகப்பெரிய தன்மைகளை தன்னுள் கொண்டுள்ள ஆழ்ந்தறிபவன், அனைத்தையும் அறிந்தவன், முற்றிலும் அறிந்தவன், மிக தெளிவான ஞானமுடையவன் என்று தன்னைத்தானே தனது தன்மைகளை கொண்டு புகழ்ந்து கொள்ளக்கூடிய அல்லாஹு தஆலா, அவன் தனது வானவ தூதர் ஜிப்ரீலின் மூலமாக தன்னுடைய மனித தூதர்களுக்கு கொடுத்ததுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அந்த மனித தூதர்கள் ரசூல்மார்கள் அலைஹிமு ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த நபிமார்கள் அலைஹிமு ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலக மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்தார்கள். அன்பானவர்களே, இஸ்லாம் என்பதின் இன்னொரு பெயராக கல்வி என்று சொன்னால் அது ஒன்றும் மிகையாகாது, தவறாகாது. ஆம் அன்பானவர்களே, இஸ்லாம் அது ஒரு ஒளி, இஸ்லாம் அது ஒரு கல்வி, இஸ்லாம் அது மனிதனை சிந்திக்க தூண்டக்கூடிய மார்க்கம், இஸ்லாம் மனிதனை கற்றுக்கொள் என்று கல்வியை தேடுவதையும் கல்வியை கற்பதையும் கடமையாக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். கல்வி கற்பவர்களை மிக உயர்ந்தவர்கள், கல்வியை போதிப்பவர்கள் மிக சிறந்தவர்கள். இந்த உலகத்தில் அவர்களுக்கு சமமாக மனிதர்களில் யாரும் இல்லை என்று மிக அழுத்தம் திருத்தமாக அறைகூவல் விடுக்கக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். நான் சொல்வது புரிகிறதா? அல்லாஹ்வுடைய இந்த தீன், தீனுல் இல்ம், கல்வியின் மார்க்கம், இல்முடைய மார்க்கம். இதிலே அறியாமை, மடமை, கல்லாமை என்பதற்கு அறவே எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் இடமே கிடையாது. இந்த இஸ்லாம் தீனு நூர், ஒளிவுடைய மார்க்கம், பிரகாசம், வெளிச்சத்தின் மார்க்கம். இந்த மார்க்கம் ஒன்றுதான் தன்னை ஏற்றுக்கொள்பவர்களை சிந்திக்க தூண்டுகிறது. உலகத்தில் மற்ற மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் கண்மூடித்தனமாக நம்புங்கள், எதிர் கேள்வி கேட்காதீர்கள், மறு பேச்சு பேசாதீர்கள் என்று சொல்லுகின்ற நிலையில் குர்ஆனிலே ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணிக்கொண்டே போகலாம் பல வசனங்களில் கேள்வி கேட்பவர்களை புகழ்ந்து புகழ்ந்து அவர்களின் கேள்விகளையும் அதற்குண்டான பதில்களையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். எஸ் அலூனக அனில் அன்ஃபால், எஸ் அலூனக அனில் மஹீத், எஸ் அலூனக அனில் ஹம்ர், எஸ் அலூனக அனில் அஹில்லா, எஸ் அலூனக அனில் ஷஹரில் ஹராம் கிதாலின் ஃபீ. இப்படி உதாரணமாக இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவையே எடுத்துக் கொள்ளுங்கள். நபியே, உங்களிடத்திலே கேள்வி கேட்டு வருகிறார்கள், விளக்கம் கேட்டு வருகிறார்கள், கல்வியை தேடி வருகிறார்கள், இப்படி கேட்கிறார்கள், இப்படி கேட்கிறார்கள், நீங்கள் பதில் சொல்லுங்கள் நபியே. எவ்வளவு ஒரு உயர்ந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் பாருங்கள். கொஞ்சம் நமது மார்க்கம் நமக்கு கிடைத்ததை நினைத்து அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு கல்வியை கற்றுக்கொள், கல்விக்காக வேண்டி கேள்வி கேட்பவர்களை புகழ்ந்து சொன்ன மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா என்னை பிறக்க வைத்திருக்கிறானே, வாழ வைத்திருக்கிறானே, அந்த மார்க்கத்தில் என்னை நிலைத்திருக்க அவன் வைத்திருக்க வேண்டும் என்று நன்றி உணர்வோடு அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்ய வேண்டாமா? அன்பானவர்களே, உலகம், மதங்கள், கொள்கைகள் எல்லாம் கல்வி வேண்டாம், மனிதர்களை மதத்தின் பெயரால், சடங்குகளின் பெயரால் அவர்களின் மூளைகளை முடக்குங்கள், அவர்களின் சிந்தனைகளை சிறை செய்யுங்கள், அவர்களின் அறிவு கதவுகளை பூட்டிவிடுங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம் அது நமக்கு கற்றுத்தருகிறது. வகுர் ரப்பி ஜிதுனி இல்மா, வகுர் ரப்பி ஜிதுனி இல்மா. நபியே, நீங்கள் உங்களது ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், என் இறைவா எனக்கு இல்மை அதிகமாக கொடு. செல்வத்தை கேட்க சொல்லவில்லை, பதவியை தேட சொல்லவில்லை, பொருளாதாரத்தை விரும்ப சொல்லவில்லை. ஒன்றை அல்லாஹு தஆலா விரும்ப சொல்லி இருக்கின்றான், தேட சொல்லி இருக்கின்றான், கேட்க சொல்லி இருக்கின்றான், அதிகம் வேண்டும் என்று மன்றாட சொல்லி இருக்கிறான் என்றால் அது இல்மு தான். ரப்பி ஜிதுனி இல்மா, புரியுதுங்களா? என் இறைவா எனக்கு இல்மை அதிகமாக கொடு. கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அன்பானவர்களே, இந்த இல்ம் அல்லாஹு தஆலா தன் புறத்திலிருந்து இந்த இல்மை இறக்குகின்றான். இல்ம் அல்லாஹ்வுடைய சிஃபத், இல்ம் அல்லாஹ்வுடைய தன்மை இது. ஆகவேதான் உலகத்திலே கல்வி கற்றவர்களை, உலகத்தில் அந்த காலத்தில் கல்வி கற்றவர்கள் எல்லாம் எங்கேயாவது மூளை முடுக்குகளிலே, எங்கேயாவது திண்ணைகளிலே, எங்கேயாவது சத்திரங்களிலே வாழ்வார்கள், ஏழைகளாக வாழ்வார்கள், மக்களால் அறியப்பட மாட்டார்கள். பொருளாதாரம் யாரிடத்தில் இல்லையோ, செல்வம் யாரிடத்தில் இல்லையோ, அப்படிப்பட்ட ஏழைகளிலே சிலர் அவர்களை தேடிச் செல்வார்கள். அவர்களுக்கு எப்போதாவது மக்களுக்கு எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டால் அவர்களிடத்திலே செல்வார்கள், கேட்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் செல்வார்கள், அவ்வளவுதான். அதற்கு மேல் அவர்களுக்கு எந்த மதிப்புமே இருக்காது. இப்படி ஒரு காலம் இருந்தது. அடுத்து இஸ்லாமுடைய புரட்சி வந்தது, அல் குர்ஆனின் புரட்சி வந்தது, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புரட்சி வந்தது. மக்கள் எல்லாம் மன்னர்களை மதித்துக் கொண்டிருந்த காலத்திலே, அரசர்களுக்கு கண்ணியம் கொடுத்துக் கொண்டிருந்த காலத்திலே, பணக்காரர்களுக்கு செல்வந்தர்களுக்கு மரியாதை கொடுத்துக் கொண்டிருந்த காலத்திலே, இனி மரியாதை ஒன்று கொடுக்கப்படும் என்றால், இனி கண்ணியம் ஒன்று கொடுக்கப்படும் என்றால், இனி மக்களுக்கு மத்தியிலே ஒருவர் மதிக்கப்படுவார் என்றால், அது அந்த மதிப்பு அந்த கண்ணியம் கல்வியின் பேரால் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் முடிவு செய்தான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹு தஆலா நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கண்ணிய உயர்வை கொடுப்பார். குறிப்பாக இல்மை அடைந்தவர்கள், குறிப்பாக யார், செல்வத்தை கொடுக்கப்பட்டவர்களா, பதவியில் அமர்ந்தவர்களா, ஆட்சி கட்டில்களிலே வீற்றிருப்பவர்களா, யார் யார், இல்மை பெற்றவர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல பதவிகளை பல தரஜாத்துகளை கொடுப்பான். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு விளக்கம் எழுதினார்கள். ஹைருக்கும் மன் தஅல்லம அல் குர்ஆன வ அல்லமஹு. ஹைருக்கும் மன் தஅல்லம அல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களிலே மிக மேலானவர், இதே ஹதீஸ் இன்னொரு வார்த்தையிலும் பதிவு செய்யப்படுகிறது, இன்ன அஃபலகும் ஸஹீஹைனிலே ஒரு ஹதீஸ் ஹைருக்கும் என்றும், இதே கருத்தை இன்ன அஃபலகும் உங்களில் மிக மேலானவர் மிக சிறந்தவர் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கின்றார்கள். உங்களிலே மிக சிறந்தவர் யார் என்று கேட்டால், மிக உயர்ந்தவர் யார் என்று கேட்டால், இந்த கூட்டத்திலே உதாரணமாக தாய்மார்களிடத்திலே கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிலே மிக சிறந்தவர் யார், என்ன பதில் வரும்? எங்க ஊர்ல யார் ரொம்ப பெரிய பணக்காரரா இருக்கிறார், யார் பெரிய டிகிரி படித்திருக்கிறார், நிறைய செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கிறார், வசதியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார், அல்லது நாட்டாமையாக பஞ்சாயத்தாக தலைவராக இருக்கிறார், அவர்களுடைய பெயரைத்தான் மக்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாருங்கள், உங்களிலே மிக சிறந்தவர் யார் தெரியுமா? யார் குர்ஆனை கற்றாரோ, கற்ற குர்ஆனை மக்களுக்கு கற்பிக்கின்றாரோ, அவர் உங்களில் மிக மேன்மையானவர். எத்தகைய புரட்சி பாருங்கள். மக்கள் பணத்தால், வசதியால், ஆட்சி அதிகாரத்தால் கண்ணியத்தை எழுதி கொண்டிருந்த காலத்திலே, கண்ணியத்திற்கு அளவிட்டுக் கொண்டிருந்த காலத்திலே, அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் இனி கண்ணியம் மதிப்பு உயர்வு கல்வியின் அடிப்படையில் தான். கல்விதான் கண்ணியத்திற்குண்டான அளவுகோல். கல்வி உள்ளவர்கள்தான் சமுதாயத்தின் தலைவர்களாக இருப்பார்கள். கல்விதான் இறைவனுடைய நெருக்கம், இறைவன் ஒருவனுக்கு நன்மையை நாடுகிறான் என்பதற்குண்டான அளவுகோல் என்ன? அந்த மனிதனிடத்திலே கல்வி இருக்கிறதா என்று பாருங்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதன் பெரிய பட்டப்படிப்பு படித்தான், பொருளாதார படிப்பு, உடனே அவனுக்கு வேலை கிடைத்தது, கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தான், வீடு கட்டினான், பங்களா வாங்கினான், வசதியான கார்களை வாங்கினான், சொகுசு வாழ்க்கை அமைந்தது. அவனை பார்த்து நாம் என்ன சொல்வோம், மக்கள் என்ன சொல்வார்கள், கொடுத்து வைத்தவன், அப்புறம் என்ன சொல்வார்கள், அதிர்ஷ்டசாலி வேற, செல்வ சீமான் வேற, ரொம்ப பாக்கியசாலி. அல்லாஹ் பாருங்க அவருக்கு எப்படி கொடுக்கிறான் பாருங்க, ரொம்ப அல்லாஹ்க்கு நெருக்கமானவரா இருக்கிறார். அவர் மேல அல்லாஹ்வுடைய அருள் ரொம்ப விசாலமா இருக்கு. பேசுவோமா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, இது இறை நிராகரிப்பின் தன்மை என்று சொன்னால் அது மிகையாகாது. உஸ்தாத் இருக்கிறாங்க, ஏதாவது தப்பா சொன்னா திருத்தி கொடுப்பாங்க. அன்பானவர்களே, செல்வத்தை பார்த்து, செல்வம் கொடுக்கப்பட்டவனை பார்த்து, உலக பொருளாதார வசதி கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து, இவர் கொடுப்பினை பெற்றவர், அதிர்ஷ்டசாலி, பாக்கியசாலி, இவருக்கு இறையருள் இருக்கிறது என்று சொல்வது, இது குஃபுர் உடையவர்களின், இறை நிராகரிப்புடையவர்களின் குணம் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. காரூன் மிக வசதியான செல்வத்தோடு, அந்த தங்கம் நகை ஆபரணங்களோடு செல்கிறான். அவனை பார்த்தவர்கள் சொன்னார்கள், ஆஹா, யா லைதனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே, இவன் பெரிய பாக்கியசாலி என்பதாக சொன்னார்கள். யார் சொன்னது? இறை நிராகரிப்பாளர்கள் காஃபிர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னார்கள், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், இது என்ன பேச்சு, இது இந்த செல்வத்தை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்கிறீர்களா, அழிந்து போகக்கூடிய துன்யா மறுமை வாழ்க்கைதான் நிரந்தரமானது என்று கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சொல்வது புரிகிறதா அன்பானவர்களே? இப்போது பாருங்கள், அல்லாஹ் சொல்வதை, ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ரப்பு சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு, யாருக்கு அல்லாஹ் விரும்புகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஞானத்தை, ஹிக்மத்தை, கல்வி ஞானத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் யாருக்கு விரும்புவானோ, யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு செல்வத்தை தருகிறான் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ எங்குமே பார்க்க முடிவதில்லை சகோதரர்களே. செல்வம் அல்லாஹ்வுடைய நேமத்தில் அதுவும் ஒன்று என்பதிலே மறுப்பு இல்லை. ஆனால் அந்த செல்வம் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்கப்பட்டால், அந்த செல்வம் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கப்பட்டால், ஹலாலான முறையிலே செலவழிக்கப்பட்டால், அப்படி இல்லை என்றால் அந்த செல்வம் நரக நெருப்பின் துண்டாகும், நரக நெருப்பின் நெருப்பு கங்குகளாகும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் இந்த செல்வத்தை பற்றி? அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததஹ் யஹ்சபு அன்ன மாலஹு அக்லதஹ் கல்லா லயும்பதன் ஃபில் ஹுதமா. செல்வத்தை சம்பாதித்து எண்ணி சேகரித்து வைத்துக் கொண்டவன் நாளை நரக நெருப்பிலே தூக்கி எறியப்படுவார். அந்த செல்வம் தன்னை பாதுகாக்கும் என்பதாக அவன் எண்ணிக்கொண்டிருந்தான், அவனை நரக நெருப்பிலே தூக்கி எறியப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானா? அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பது செல்வத்தை அல்ல, கல்வி ஞானத்தை கொடுக்கின்றான். பிறகு சொல்கிறான், யாருக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டது, அது நிரந்தரமான செல்வம். பொருளாதார செல்வம், அன்பானவர்களே கவனமாக கேளுங்கள், பொருளாதார செல்வத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், கல்வி செல்வம் உங்களை பாதுகாக்கும். வித்தியாசம் புரிகிறதா? புரியல. பொருளாதார செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், கல்வி செல்வம் உங்களை பாதுகாக்கும். பொருளாதார செல்வம் அது காலையில் இருக்கும் மாலையில் இருக்குமா என்று சொல்ல முடியாது. சரியா? இன்று இருக்கும் நாளையும் இருக்குமா என்று உறுதிமானம் கொடுக்க முடியாது. பொருளாதார செல்வம் செலவழிக்க தீர்ந்து கொண்டு போகும் இல்லையா, அழிந்து கொண்டு போகும், குறைவை நோக்கி போகும். ஆனால் கல்வி செல்வம் இருக்கிறதா? இருக்கிறது அல்லவா கல்வி செல்வம். இந்த கல்வி செல்வம் உங்களை பாதுகாக்கும். இந்த கல்வி செல்வம் நீங்கள் இதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் அப்போதும் உங்களுக்கு கண்ணியம். நீங்கள் வாய் திறக்காமல் பேசாமல் உட்கார்ந்திருந்தாலும் உங்களுக்கு கண்ணியம். செல்வம் எப்படி, அந்த செல்வத்தை யாருக்காவது செலவழிச்சாதான் கண்ணியம். இல்லை என்றால் இவனை கருமிப்பைய கஞ்ச பிசினாரி ஒரு பைசா கொடுக்க மாட்டான்னு திட்டிட்டு போயிடுவான். கல்விமான்கள் அப்படி அல்ல, அவர்கள் பேசினால் மதிப்போ மதிப்பு, பேசாமல் வாய் மூடி இருந்தாலும் அறிஞர் சிந்தனையில் இருக்கிறார் என்று பயந்து அமைதியாக செல்வார்கள் இல்லையா. கல்வி ஞானம் அது கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே போகும். காலையில் ஒரு மனிதன் கல்வியை படிக்கிறான், படித்துக் கொடுக்கிறான் என்றால் மாலை ஆக ஆக அந்த கல்வியிலே அவனுக்கு திறமை மேலும் அதிகரிக்கும். அதனுடைய ஞான ஊற்றுகள் அவனுக்கு பீரிட்டு பொங்கி எழும். செல்வம் எப்படி, 1000 தீனார்களை தங்க காசுகளை வைத்துக் கொண்டு காலையிலே நீங்கள் செலவு செய்ய ஆரம்பித்தால் மாலையிலே உங்கள் பாக்கெட் காலியாகிவிடும். அதற்கு பிறகு உங்களது முகம் சுருங்கிவிடும். சாயந்தரத்தில் பூ சுருங்குற மாதிரி காசு கையில காலியா போயிருச்சுன்னா முகங்கள் என்ன ஆகிவிடும், என்னங்க ஆகிவிடும், சுருங்கி போயிடுங்க. காசு இருந்தா அப்படியே சிரிப்பார், அப்படியே என்ன நடைய பார்க்கணும் அப்படி நிமிர்ந்து நடப்பார். அது காலியா போய்விட்டது என்றால் பலூன்ல இருந்து காற்றை பிடுங்கி விட்டதை போன்று. அப்படியே முதுகெல்லாம் கூனிவிடும், முகம் எல்லாம் வாடிவிடும், பேச்செல்லாம் தோண்டுவிடும். அவரது பேச்சிலே வீரியம் இருக்காது, அவரது பார்வையிலே ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, நடை உடை பாவனை எல்லாம் மாறிவிடும். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒன்று இந்த பணம் காசு என்பது. ஆனால் கல்வி எப்படி தெரியுமா, அந்த கல்வி நீங்கள் பிறருக்கு கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே போகும். இன்னும் என்ன தெரியுமா, உங்களுக்கு முதிர்ச்சி அடைய அடைய அந்த கல்வியின் ஞானம் பெருகிக் கொண்டே போகும். நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, கற்றவர்களுக்கு கண்ட இடங்களில் எல்லாம் மதிப்பு, அவர்களை பார்ப்பவர்கள் எல்லாம் எனது ஆசிரியர் என்று சொல்வார்கள், எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவர் என்று சொல்வார்கள், தங்களது சந்தேகங்களை கேட்க அவரை நோக்கி போவார்கள், தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வுக்காக வேண்டி அவர்களை நோக்கி போவார்கள், அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், அவர்கள் நம் தங்களது வீடுகளுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், அவர்களிடத்திலே நட்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். தங்களது உள்ளங்கள் இறந்துவிட்டால் தங்களது உள்ளங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அறிவுரைகளை அவர்கள் சொல்வார்கள், மறுமையை நினைவூட்டுவார்கள், வெளிச்சத்தை கொடுப்பார்கள் என்று அந்த கல்விமான்களின் விஷயத்திலே மக்கள் ஆதரவு வைப்பார்கள். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தஆலா யாருக்கு நன்மையை விரும்புகிறானோ அவருக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கின்றான். ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவருக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் அல்லாஹ்வுடைய ஃபதல், அல்லாஹ்வுடைய கிருபை. அன்பானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சபையிலே இருந்த ஒருவரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வகால் அல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப், வேதத்தின் ஞானம் உள்ளவர் சொன்னார். யாரால், உடல் வலிமையால், அனுபவத்தால், திறமையால் செய்ய முடியாத ஒன்றை தன்னுடைய வேத கல்வியின் மூலமாக என்னால் செய்ய முடியும் என்று ஒருவர் சொன்னார். சொன்னதை போன்று அவர் செய்து காட்டினார். என்ன சொன்னார், என்ன செய்து காட்டினார், அதுக்குள்ளார நம்ம இப்ப போல. அந்த காரியம் நிகழ்ந்து முடித்ததற்கு பிறகு அந்த மனிதர் கல்வி கொடுக்கப்பட்டவர் சொன்னார், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இந்த கல்வியினால் எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் எது, எனது இறைவனுடைய அருக்கொடை என்று சொன்னார். ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, கல்வியையும் கல்வியினால் கிடைக்கப்பட்ட அந்த தக்வாவையும் அதனால் கிடைக்கப்பட்ட அந்த திறமையையும் அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னார். இன்று நாம் அல்லாஹ்வுடைய அருள் என்று எதை சொல்கிறோம், இன்று மக்களிலே பலர் வட்டிக்கு விட்டு, வட்டி வாங்கி சம்பாதித்து, ஹராமிலே ஏமாற்றி சம்பாதித்து, நிறுவையில் அளவையில் மோசடி செய்து சம்பாதித்து, வாக்குகளை மீறி சம்பாதித்து, பொருட்களிலே கலப்படம் செய்து சம்பாதித்து, பிறர் சொத்தை எல்லாம் சுருட்டி கொண்டு சம்பாதித்து விட்டு பெரிய பங்களாவை கட்டி கொண்டு அந்த பங்களாவின் வாசலில் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. என்ன உஸ்தாத் பாக்குறோமா இல்லையா, பாக்குறோமா இல்லையாங்க? எப்படி சம்பாதித்து இந்த பங்களா எங்கிருந்து வந்தது? ஜக்காத்து கொடுக்கப்பட்ட செல்வமா? முதல் கேள்வி. இவர் இந்த வீடை கட்டுவதற்கு முன்பு இந்த வீட்டுக்கான செல்வத்திற்கு ஜக்காத்தை கொடுத்திருக்கிறாரா என்று முஸ்லிம்களில் எத்தனை பேர் பங்களாக்களிலே வசிக்கின்றார்கள், ஆடம்பரமான வாகனங்களிலே வளம் வருகிறார்கள், தங்களது வீடுகளிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்வங்களை தங்கம் வெள்ளிகளை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருள் என்று அவற்றை சொல்லுகின்றார்களே, அவற்றுக்கு ஜகாத்து கொடுத்திருக்கிறார்களா என்று முதலாவதாக அவர்கள் யோசித்துக் கொள்ளட்டும். ஜகாத்து கொடுக்காத செல்வம் எப்படி நாளை மறுமையிலே மிகப்பெரிய விஷத்தை உடைய ஒரு பாம்பாக அந்த செல்வம் மாறி அவருடைய கழுத்திலே சுற்றி அவரை கடுமையாக தாக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அன்பானவர்களே, கல்வியை பற்றி அவர் சொன்னார், கல்வி இது எனது இறைவனின் அருட்கொடை என்று சொன்னார். இப்போது பாருங்கள், அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறைகூவலை பாருங்கள். அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்பு, மக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே சிறந்தவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்களை பற்றி சிந்தித்தார்கள், சிறந்தவர்கள் யாரா சொன்னார்கள்? அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம். சிறந்தவர் யார் என்றால் யூசுஃபை பற்றி சொல்லலாம். ஏன் யூசுப் ஏதோ உங்க ஊர்ல உள்ள யூசுப் நினைச்சுக்காரீங்க? யார் யாருங்க யூசுப்? யூசுப் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் ஒரு நபியுடைய மகன் யாக்கூப். யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் ஒரு நபியினுடைய மகனார் இஸ்ஹாக். அவர் ஒரு நபியினுடைய மகனார் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் அல்லவா சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். தன்னை சொன்னார்களா? உண்மையில் சிறந்தவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியான ஒருவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் எப்போதும் இப்படி பெருமை பேசிக்கொண்டதே இல்லை. அப்போது மக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அதை பற்றி நாங்கள் கேட்கவில்லை. அப்படியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னாசு மஆதின் கமஆதினி ஸஹபி வல் ஃபித்தா. தங்கம் வெள்ளியின், தங்கம் வெள்ளி அந்த உலோகங்களின், அந்த மாதிரி என்ன சொல்ல சுரங்கம், தங்கம் வெள்ளியின் சுரங்கங்களை போல மக்கள் எல்லாம் சுரங்கங்கள். சில இடங்கள் சில சுரங்கங்களிலிருந்து வரக்கூடிய தங்கம் ரொம்ப பியூரா இருக்கும், சில இட சுரங்கங்களிலிருந்து வரக்கூடிய தங்கம் கொஞ்சம் கலப்படமாக இருக்கும், அதிலே கொஞ்சம் உழைக்க வேண்டியது வரும். இப்படியாக மக்கள் சுரங்கங்களை போல ஒன்று ஒன்றை விட மேலானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், கியாருக்கும் ஃபில் ஜாஹிலியதி கியாருக்கும் ஃபில் இஸ்லாம் இதா ஃபக்ஹு. உங்களிலே யார் அறியாமை காலத்திலே சிறந்தவர்களாக இருந்தார்களோ, உங்களில் யார் அறியாமை காலத்திலே சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு கல்வி ஞானத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்றால் அவர்கள் சிறந்தவர்கள். ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு இலக்கணத்தை, ஒரு அகராதியை இங்கே வரையறுக்கிறார்கள். பரம்பரையால், வம்சத்தால், தொழிலால் அல்லது வேறு எந்த ஒன்றை கொண்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே யாரும் உயர்வு கண்ணியம் மதிப்பு என்பதை கொண்டு பெருமை பேச முடியாது. அவரிடத்திலே கல்வி இல்லை என்றால், அறிவு ஞானம் இல்லை என்றால், வேதத்தின் வழிகாட்டுதலின் புரியுதல் அந்த கல்வி அவரிடத்திலே இல்லை என்றால் வேறு எந்த ஒன்றை கொண்டும் அவர் பெருமை பேச முடியாது. ஆனால் இன்று நமது சமுதாயத்தின் நிலை என்ன யோசித்து பாருங்கள். இன்று முஸ்லிம்களுடைய மஜ்லிஸ்களிலே, பஞ்சாயத்துகளிலே, ஜமாத்துகளிலே அங்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவர் யார்? முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளுக்கு முத்தவல்லிகளாக நிர்வாகிகளாக இருப்பவர்கள் யார்? முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளிலே ஜமாத்தின் தலைவர்களாக இருப்பவர்கள் யார்? எல்லோரையும் நான் சொல்லவில்லை. பெரும்பாலான இடங்களில், அதிகமான இடங்களில் யார்? அஜ்ஹலுஹும், அவர்களிலேயே யார் மிகப்பெரிய மடையராக இருக்கிறாரோ, அவர்களிலேயே யார் மிகப்பெரிய முட்டாளாக, முட்டாள் என்று சொன்னால் உடனே நீங்கள் அப்ப அவருக்கு அறிவு இல்லையா? உலக விஷயங்களை பற்றியோ மற்ற கல்விகளை பற்றியோ நான் உங்களுக்கு சொல்லவில்லை. எது விஷயத்தில்? குர்ஆன் சுன்னாவுடைய விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய சட்டங்களின் விஷயத்திலே நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் எதை ஹலாலாக்கினான், எதை ஹராமாக்கினான் என்ற விஷயத்திலே சொல்லுகிறேன். யாருக்கு மார்க்கத்தை பற்றிய எந்த அறிவுமே இல்லையோ, எது ஹலால் எது ஹராம், எது விஷயத்தில் எப்படி தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற அந்த கல்வியை இல்லையோ, அவர்கள்தான் முஸ்லிம்களுடைய தலைவர்களாக, முஸ்லிம்களின் மஜ்லிஸ்களிலே தீர்ப்பளிப்பவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹு தஆலா நன்மையை நாடுகிறானோ, கவனமாக கேளுங்கள் அன்பானவர்களே, சிந்தனைகளை மாற்ற வேண்டிய நேரத்திலே நாம் இருக்கிறோம், நமது கவனங்களை திருப்ப வேண்டிய நேரத்திலே நாம் இருக்கிறோம், நமது உள்ளத்தின் அந்த நிலையை திருத்த வேண்டிய நிலையில இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே புதிய புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டிய நிர்பந்தத்திலே நாம் இருக்கிறோம். இனி இதுவரை வாழ்ந்தது வேறு விதமாக இருக்கலாம், இனி வாழப் போவது எப்படி என்பதை நிர்ணயிக்க வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம். ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்கிறேன் என்றால், அதற்கு முன்பு ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். இந்த உரையின் பிற்பகுதியிலே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். கல்வி என்பது குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியையும் கற்க வேண்டும், அதுபோன்று பொருளாதாரம், இந்த உலக வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவை என்று அல்லாஹு தஆலா மனித சிந்தனைகளிலே வளர வைத்திருக்கிறானோ, அவற்றையும் முஸ்லிம்கள் தேவையான அளவு கற்று தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு தேவையானவற்றை சரியாக கொடுக்க வேண்டும். அது முஸ்லிம்களால் தான் சரியாக கொடுக்க முடியும். அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை இன்ஷா அல்லாஹ் உரையின் இறுதியிலே உங்களுக்கு சொல்வோம். இன்று அந்த நான் இரண்டாவதாக சொல்லப் போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா, அந்த பொருளாதார கல்வி, பொருளாதார கல்வி வாழ்க்கை வசதியை மேம்படுத்துவதற்காக மட்டுமே கற்கப்படக்கூடிய கல்வியை பொருளாதார கல்வி என்று சொல்லப்படுகிறது. இன்ஜினியரிங் கல்வி, ஆர்கிடெக்ட், அதுபோன்று வக்கீல் தொழில், அதுபோன்று ஆடிட்டர் தொழில், இப்படி பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து மக்கள் ஈடுபடக்கூடிய இந்த கல்வி, இந்த கல்விதான் இன்றைய முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே மாற்றார்களிடத்திலே எப்படி இடத்தை பிடித்திருக்கிறதோ அதே போன்று இடத்தை பிடித்திருக்கிறது. யாராவது மறுக்க முடியுமா? யாராவது மறுக்க முடியுமா? உங்க ஊர்ல ஒரு இன்ஜினியர் பொண்ணு கேட்டா உடனே கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் பையன் பொண்ணு கேட்டா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? உடனே உங்க வீட்டில் வந்து சொல்லுங்க கொடுப்பீங்க? ஒரு 5,000 to 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆலிம்சா பொண்ணு கேட்டீங்களா பொண்ணு கேட்டா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கரெக்டா யோசிக்கல மாட்டாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க. எங்க யோசிக்கிறாங்க? எங்கேயாவது பொண்ணு கரை சேராம இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கருப்பா, ஏதாவது கொஞ்சம் குறையா இருந்து கரை சேராம இருந்தா சரி பரவாயில்ல, யாருமே கிடைக்கல பரவாயில்ல, ஆலிம்சாவுக்காவது கட்டி கொடுப்போமே, போயிட்டு போறாரு பொழைச்சு போறாரு. என்னங்க, ஒரு டாக்டர் வந்து கேட்கிறார் பொண்ணு, ஒரு டாக்டர் பொண்ணு கேட்கிறார், நான் அது பின்னாடி சொல்ல போறேன், செங்காசி மேலப்பாளையம் கடையநல்லூரை தவிர இசுசு நான் பின்னாடி இருக்கு, சொல்ல போறோம் பின்னாடி. ஏன்னா எனக்கு தெரியும் அல்ஹம்துலில்லா, மேலப்பாளையம் தென்காசி கடையனூர் மாஷா அல்லாஹ் பலதுல் உலமா, உலமாக்களுடைய ஊர். நான் கூட உஸ்தாத் இருக்காங்க பாருங்க, பாக்கியாத் அந்த காலத்துல பாக்கியாத்துல படிச்சா பெரிய மதிப்பு, அது மாதிரி அங்கிருந்து படிச்சுட்டு இருந்தா பெரிய மதிப்பு. இப்ப கேள்விப்பட்ட இப்ப வந்தவொன்னு அதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்க அலிம்சான் அவரே ரொம்ப கவலைப்பட்டு சொன்னார். அன்பானவர்களே, நிலைமை எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாருங்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரா, அல்லாஹு தஆலா ஒருவருக்கு நன்மையை நாடுகிறானா, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஹைரை ஹைர் நன்மையை, நன்மையை ஹைர் என்று சொன்னா ஹைரன். சில இடங்களிலே அரபி மொழியிலே சில விஷயத்தை நக்கிராவாக சொல்லப்படும். நன்மையோ தீன் ஆகிரத்துடைய நன்மையோ எல்லா வகையான நன்மைகளையும் பொதுப்படையாக சொல்வதற்காக இப்படி அலிஃப்லாம் இல்லாமல் சில இடங்களிலே சொல்லப்படும். நன்மை என்று ஒன்றை அல்லாஹ் நாடுகிறான் என்றால், எப்படி ஒன்றை நன்மை என்று அல்லாஹ் முடிவு செய்து அதை ஒருவருக்கு அல்லாஹ் விரும்புகிறான் என்றால், அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தின் ஞானத்தை கொடுக்கின்றான். யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். இப்போது யோசித்துக் கொள்ளுங்கள், சுய பரிசோதனை செய்து கொள்வதற்குண்டான ஒரு உரைகள், உங்களுக்கு இந்த தீனுடைய கல்வியிலே ஈடுபாடு இருக்கிறதா, தினந்தோறும் குர்ஆனை ஓதி அதனுடைய கருத்தை படிப்பவர்களா வாசிப்பவர்களா நீங்கள், தினந்தோறும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை படித்து அதனுடைய கருத்துக்களை சிந்திப்பவர்களா, அதனுடைய கருத்துகள் புரியவில்லை என்றால் அறிஞர்களிடத்திலே சென்று அதனுடைய விளக்கத்தை கேட்டு பெறக்கூடியவர்களா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் ஐயங்களுக்குண்டான தீர்வுகளை குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து தேடி அதை கற்ற அறிஞர்களிடமிருந்து கேட்டு பெறக்கூடியவர்களா, கல்வி சபை மார்க்க அறிவுரை மார்க்க உபதேசங்கள் நடக்கக்கூடிய சபைகளுக்கு முன்னால் வந்து நீங்கள் அமரக்கூடியவர்களா? பின்னாடி சில பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இதை கேட்டதுக்கு பிறகு முன்னாடி வராங்களான்னு பார்ப்போம். மார்க்க சபைகளிலே முன்னால் வந்து அமரக்கூடியவர்களா, முன் இருக்கைகளை நீங்கள் நிரப்பக்கூடியவர்களா? ஒரு மனிதர், ஒரு ஆலிம் அறிஞர் அல்லாஹுவை பற்றி பேசினால், மறுமையை பற்றி பேசினால், உங்களுடைய ஹலால் ஹராமை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தால், உங்களுடைய ஆகிரத்தை உங்களுக்கு நினைவூட்டினால், உங்களது வேதத்தை உங்களுக்கு போதித்தால், உங்களது நபியின் சுன்னாவை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தால், உங்களுடைய ரப்புக்கு எது பிடிக்கும் என்பதை உங்களுக்கு போதித்தால், உங்களுடைய ரப்புக்கு எது பிடிக்காது என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தால், அவருடைய பேச்சு கவர்ச்சியாக இருந்தாலும் இல்லை என்றாலும், அவருடைய வார்த்தை அழகாக இருந்தாலும் இல்லை என்றாலும், அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும், அவர் என்னுடைய கல்விமான், அவருடைய கருத்தை ஹதீஸை உபதேசத்தை கேட்பதற்கு நான் விரைந்து செல்வேன் என்று முதல் சபைகளிலே நீங்கள் அமரக்கூடியவர்களா? யோசித்து பாருங்கள். அப்படி நீங்கள் இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நற்செய்தியை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். என்ன நற்செய்தி? மை யுரிதில்லாஹு பிஹி கைரா, யாருக்கு அல்லாஹு தஆலா நன்மையை விரும்புகிறானோ. தங்கம் வெள்ளியில் அல்ல அன்பானவர்களே, சொத்து சுகத்தில் அல்ல, டாக்டர் இன்ஜினியரிங் படிப்பிலே அல்ல, இருக்கலாம் அது வேறு வகையிலே, அது பயன்படுத்தக்கூடிய வகையிலே, அதற்கு பிறகு என்ன நோக்கத்தில் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை வைத்து. ஆனால் குர்ஆனுடைய இல்ம் என்று வந்துவிட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய இல்ம் என்று வந்துவிட்டால், மறுமையின் கல்வி என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வுக்கு எது பிடிக்காது எது பிடிக்காது, ஹலால் ஹராம் உடைய கல்வி என்று வந்துவிட்டால், அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரா, அல்லாஹு தாலா ஒருவருக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டால் அவருக்கு அல்லாஹு தாலா இந்த தீனிலே ஞானத்தை கொடுக்கின்றான், மார்க்கத்திலே அவருக்கு அறிவை அல்லாஹ் கொடுக்கின்றான். இப்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நான் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் நன்மையை நாடக்கூடியவர்களிலே இருக்கின்றேனா, அல்லது அல்லாஹ் யாரை புறக்கணித்தானோ, அல்லாஹ் யாரை வெறுத்து விட்டு விட்டானோ, அல்லாஹ் யாரை ஒதுக்கி விட்டானோ அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேனா? யோசித்து பாருங்கள். மார்க்க சபைகள் நமக்கு பிடித்தால், அறிஞர்கள் நமக்கு விருப்பமானவர்களாக இருந்தால், அவர்களுடைய உபதேசங்களை கேட்பதிலே மனதுக்கு மகிழ்ச்சி இருந்தால், அந்த சபைகளை தேடி தேடி சென்று எவ்வளவு நேரமானாலும் சரி ஒவ்வொன்றையும் கேட்டு குறித்து பதிவு செய்து கொண்டு அது அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு என்று கேட்பவர்களாக இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நன்மையை நாடி இருக்கிறான் என்ற நன்றி உணர்வோடு செல்லுங்கள். இல்லை, இன்று பெரும்பாலான வாலிபர்களைப் போல, இன்றைய முஸ்லிம் வாலிபர்கள் சினிமா கூடாரங்களை நிரப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள், அன்றைய காலத்திலே கல்வி கூடாரங்களை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் இல்லையா? இன்றைய முஸ்லிம் வாலிபர்கள், குறிப்பாக தாய்மார்களே, கவனமாக கேட்டு உங்களது குடும்பத்தை திருத்தி உங்களது பிள்ளைகளின் மீது நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை சரியான முறையிலே வளர்க்க வேண்டும் என்பதற்காக இதை அழுத்தமாக சொல்கின்றேன். இன்றைய நமது வாலிபர்கள் சினிமாக்களின் பாட்டுகளை மரணம் செய்து வைத்திருப்பதை போல, சினிமாக்களின் பாட்டுகளை மரணம் செய்து வைத்திருப்பதை போல, அந்த சினிமாக்களின் டயலாக்குகளை தெரிந்து வைத்திருப்பதை போல, உங்களது நபியினுடைய ஹதீஸுகளை, உங்களது இறை வேதத்தின் வசனங்களை மரணம் செய்து வைத்திருக்கிறார்களா? இன்றைய முஸ்லிம் வாலிபர்கள் சினிமா கூடாரங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், சினிமா பாட்டுகளை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுக்கு பல முறை கேட்டு கேட்டு அவர்களுடைய செல்போன் ரிங் அடிக்கிறது. எதன் மூலமாக? சினிமா பாட்டுகளினால். அவர்களுக்கு பேசினாலும் சரி, பேசினாலும் சரி, உள்ள ரிங்டோனும் சரி, வெளி ரிங்டோனும் சரி, எல்லாம் சினிமா பாட்டுகள். ஒரு வாலிபனுடைய செல்போன் மெமரி கார்டை பார்த்தால் சினிமா பாட்டுகளால் நிரம்பி இருக்கின்றன. எதற்கெடுத்தாலும் சரி, வாழ்க்கையிலே அவனுடைய ஆடையிலிருந்து, உடையிலிருந்து, அவனது பேச்சிலிருந்து ஏதாவது ஒரு நடிகனை பிரதிபலிக்கக்கூடியதாக, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் சினிமாக்களில் இருந்து ஒரு டைலாக்கை ரெடியாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமது முன்னோர்கள் இருந்தார்கள், கல்வி குர்ஆனை மரணம் செய்து கொண்டிருந்தார்கள், சுன்னாவை மரணம் செய்து கொண்டிருந்தார்கள், ரசூலுல்லாவின் வாக்கியங்களை மரணம் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயர்வை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான், மதிப்பை கொடுத்தான், மரியாதையை அல்லாஹ் கொடுத்தான். இந்த முஸ்லிம் வாலிபர்களுடைய நிலை எந்த அளவு சீர்கட்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். நாம் கண்காணிக்காமல் இருக்கிறோம், அல்லது இதை ஒரு தவறாக பாவமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம், இது ஒரு தவறு பாவம் என்று உணராமல் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, இன்றைய இந்த காலத்திலே வானத்திலிருந்து பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சோதனைகளுடைய காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்கிறார்கள் என்றால், அது இந்த பாடகிகளுக்கு பின்னால் மக்கள் செல்வதை, இசைகளுக்கு பின்னால் செல்வதை, மது அருந்துவதை, அந்த கலாச்சாரத்தில் செல்வதை, ஜினாவுடைய கலாச்சாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னோம், இந்த இஸ்லாம் இது மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்த மார்க்கம். எதன் மூலமாக? மக்களுக்கு கல்வியை கொடுத்ததின் மூலமாக, இல்மை கொடுத்ததின் மூலமாக, இல்மை தேடி வாருங்கள், இல்முக்காக பயணம் செய்யுங்கள், நீங்கள் இல்முக்காக பயணம் செய்தால் உங்களது பாதங்களை, உங்களது பயணத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வானவர்கள் இறக்கைகளை விரிக்கிறார்கள், தாழ்த்துகிறார்கள் என்று. இப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீர்களா? நீங்கள் கல்வியை தேடி நீங்கள் சென்றால் சொர்க்க பாதையை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவான். நீங்கள் கல்வியை தேடி சென்றால் நீங்கள் இன்னும் சபையிலே போய் உட்கார்ந்து கல்வியை படிப்பது, அதற்கு முன்பே நீங்கள் கல்விக்காக பயணத்தை தொடங்கிவிட்டாலே கடலில் உள்ள மீன்கள் உங்களுக்காக அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றன. மலக்குகள், வானத்தில் உள்ள மலக்குகள் உங்களுக்காக துவா செய்கிறார்கள். பொந்துகளில் உள்ள எறும்புகள் உங்களுக்காக அல்லாவிடத்திலே மன்னிப்புகள், பாவ மன்னிப்பின் துவாக்களை கேட்கின்றன. இதற்கு மேல் ஒரு வார்த்தை வேண்டுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். கல்வியை தேடுவதற்கு ரசூலுல்லாவுடைய அந்த ஆர்வமுட்டுதல் ஏன்? இன்னும் அழுத்தமாக சொன்னார்கள் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலபுல் இல்மி ஃபரீதத்துன். இங்கு பாருங்கள், நபியின் வார்த்தையை பாருங்கள். அத்தல்லுமு ஃபரீதத்துன் என்று சொல்லவில்லை, கவனிக்கிறீங்களா? அத்தல்லுமு ஃபரீதத்துன் என்று சொல்லவில்லை, கல்வி கற்பது கடமை என்று சொல்லவில்லை. எப்படி சொன்னார்கள்? தலபுல் இல்மி, கல்வியை தேடுவது என்று சொன்னார்கள். கல்வியை தேடுவது, தலப் என்று சொன்னால் தேடுவது, தேடி செல்வது, ஆசையோடு செல்வது, வேண்டும் என்று செல்வது. இப்ப காலையில் ஒருத்தர் கடைக்கு வேலைக்கு போறார், என்ன சுறுசுறுப்பா போறாரு? இந்த காலத்தில் வேற விஷயம், சோம்பேறியா வேலைக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு. லீவு நாளில் சுறுசுறுப்பா இருப்பாங்க, வேலையில சோம்பேறியா இருப்பாங்க. அதனாலதான் முஸ்லீம்கள் பொருளாதாரத்தில் பின்னேறி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய கடைகளை பாருங்க, அவர்கள் பொதுவாக சொல்லுகின்றேன், ஆனா காசுக்குன்னு உழைக்கிறவங்க சில பேர் இருக்கிறான். அவர்கள் தீனிலும் சோம்பேறிகளாக, துன்யாவிலும் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். வாக்குகளை நிறைவேற்றுவதிலே, கடமைகளை செய்து கொடுப்பதிலே. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி, கல்விக்காக வேண்டி கல்வியை தேடி செல்வது என்று சொன்னார்கள். அது எல்லா முஸ்லிம்களுக்கும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், அரசனாக இருக்கட்டும், பொது மனிதராக இருக்கட்டும், சமுதாய தலைவராக இருக்கட்டும், சாதாரண மனிதராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ குழந்தையோ வாலிபனோ வயோதிகளோ யாராக இருந்தாலும் சரி, தலபுல் இல்மி ஃபரீதத்துன், அவர் கல்வியை தேடிச் செல்வது கடமை என்று சொன்னார்கள். ஆனா இன்றைக்கு எப்படி ஆலிம்கள் எங்களை தேடி வந்து கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும்? என்ன சார், ஆலிம்கள் எங்க வீட்டுக்கு வந்து யாராவது சொல்லுவாங்களா? இப்ப எல்லாம் ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஏங்க பயானுக்கு வரல? அதான் வாட்ஸ்அப்ல பயான் வந்துருது, அதை கேட்டுக்கிறேன். அதான் யூடியூப்ல பயான் இருக்க கேட்டுக்கிறேன். அன்பானவர்களே, உங்களுக்கு அவையெல்லாம் மீண்டும் நினைவூட்டிக் கொள்வதற்காகத்தானே தவிர, அவற்றின் மூலமாகவே கல்வியை தேடுவதற்காக அல்ல. கல்வி என்பது அறிஞர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்து நீங்கள் கேட்டால்தான் அந்த கல்வி உங்களது உள்ளத்திலே தாக்கத்தை, அந்த கல்வி உங்களது உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலுடைய வருகையை குறித்து இப்படித்தான் சொன்னார்கள், யுஅல்லிமுக்கும் தீனக்கும். ஜிப்ரீல் வருகிறார், நபிக்கு முன்னால் அமர்கிறார், அன்பாக கண்ணியமாக அமர்கிறார், முட்டிக்காலிட்டு அமர்கிறார். அத்தகையாத்தை நாம் உட்காருவோம் அல்லவா, தனது முட்டிக்காலை நபியினுடைய முட்டிக்காலோடு நெருக்கமாக்கி அமர்கிறார், கண்ணியமாக கரத்தை வைத்துக் கொள்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நான் பொதுவாக சொல்றது, பள்ளிவாசல்ல சில இடங்களில் பயன் பண்ணீங்கன்னா ஆலிம் சாவுக்கு நேராக கால் நீட்டிட்டு வந்திருப்பான், ஆலிம் சாவு மூஞ்சிக்கு நேராக கால் நீட்டிட்டு வந்திருப்பான். கேட்டா இப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அதிசயில் எங்க இருக்குன்னு கேட்பான். அல்லது அந்த பக்கம் எங்கேயாச்சும் இப்படி உட்காந்துக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு செல்போன்ல விளையாண்டுட்டு கேட்பா, சொல்லுங்க அலி சார் சொல்றதெல்லாம் காதல கேட்குது, சொல்லுங்க சொல்லுங்க அப்படிம்பா. இப்படி ஜிப்ரீல் உட்கார்ந்ததற்கு பிறகு, கேள்வி கேட்டு சென்றதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ ஜிப்ரீல் உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார். என்ன கல்வி, எது கல்வி, எப்படி கேட்க வேண்டும், ஆசிரியரை எப்படி மதிக்க வேண்டும், ஆசிரியருக்கு முன்னால் எப்படி உட்கார வேண்டும், தீனை எப்படி தேட வேண்டும், தீனுடைய தேட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு போதிப்பதற்காக, அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும். ஆகவேதான் தலபுல் இல்மி, இல்மை தேடிச் செல்வது. நீங்கள் குடும்ப பெண்களாக இருங்கள், சுமைகள் உங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்துடைய தொழுகைக்கு நீங்கள் வர வேண்டாம் என்று உங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஜமாத்து தொழுகை பெண்களின் மீது கடமை அல்ல, வரலாம், ஆனால் கல்விக்காக வேண்டி வருவது. ஜமாத்துடைய தொழுகை நீங்கள் விரும்பினால் வரலாம், விரும்பினால் வீட்டில் தொழுது கொள்ளலாம். சில ஹதீஸ்களிலே வீட்டிலே தொழுவது மிகச் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்கள் பள்ளிக்கு வந்தால் தடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரிய சஹாபி பெண்மணிகள் பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு வந்தார்களே வெறும் தொழுகைக்காக வந்தார்களா? அங்கே நபியிடமிருந்து கல்வியை படிப்பதற்காக வந்தார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நபி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி செல்வத்தை வாங்கி செல்வதற்காக வந்தார்கள். எனவேதான் ரசூலுல்லாவிடத்திலே அன்சாரி பெண்களுடைய கூட்டம் ஒன்று வருகிறது. இன்னைக்கு நம்ம பெண்களும் ஆலிம்சாட்ட வர்றாங்க, ஏதாவது ஓதி பார்க்க மாட்டீங்களா ஆலிம்சா? உஸ்தாத் அழகா சொன்னாங்க, தாயத்து, மந்திரம், தகடு, தட்டு, இந்த மாதிரி அதுக்கு ஆலிம்சாவை தேடி போறாங்க. அன்சாரி பெண்கள் நபியை தேடி சென்றார்களே, அதற்கு பிறகு ஹலீஃபாக்களை தேடி சென்றார்களே, எதற்காக தெரியுமா? அன்சாரி பெண்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க பாருங்க, நம்மளால முடியாதுங்க, நாங்க உங்களிடத்தில் எவ்வளவு கல்வி கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், உங்களை சுற்றி ஆண்களுடைய கூட்டம் எங்களை மிகுந்திருக்கிறது, அதிகமாக ஆண்கள் இருக்கிறார்கள், நாங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருந்து எங்களால் கல்வி படிக்க முடியவில்லை, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களிலே எங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிய முடியவில்லை, தெளிவு பெற முடியவில்லை, ஆகவே இப்படி பொது இடத்தில் எங்களை பின்னால் அமர வைத்து விட்டு நீங்கள் கல்வி போதிப்பதால் ஆண்கள் அதிகமாக பலன் பெற்றுக் கொள்கிறார்களே தவிர பெண்களாகிய எங்களால் அதிகம் பலன் பெற முடியவில்லை, எனவே எங்களுக்கு இன்று ஒரு நாளை ஒதுக்கி அதிலே நாங்கள் மட்டும் வருவோம், எங்களுக்கு மட்டும் நீங்கள் பயான் செய்ய வேண்டும். இதை யார் சொன்னதுங்க? மதீனா பெண்கள். என்ன ஆசை பார்த்தீர்களா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாவிடத்திலே வந்து ஒவ்வொரு சட்டத்தையும் வெட்கத்தை விட்டு கேட்டு தெரிந்து கொண்டார்கள். ஒரு பெண்மணி ஒரு விஷயமா வர்றாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க, ரசூலுல்லா சொல்ல சொல்ல அந்த பெண்மணி தெளிவா ரசூலுல்லா வாயிலிருந்து வராத வரைக்கும் நான் போக மாட்டேன்னு திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. ரசூலுல்லா இஸ்லாலிசம் அப்படியே சூசகமா அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. விடுற மாதிரி இல்ல அன்சாரி பெண்மணி. கடைசியில் ஆயிஷா ரதியல்லாஹு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு, நான் சொல்லித்தரம் உனக்குன்னு சொல்லிட்டு. எந்த அளவு கல்வியில அவர்களுக்கு ஆசை இருந்தது பாருங்கள். அன்பானவர்களே, என் சகோதரிகளே, தாய்மார்களே, பள்ளிக்கு தொழுகைக்கு வராமல் இருப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஜிஹாத் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் ஜிஹாதிலே செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கவில்லை. நீங்கள் ஜனாஜா தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். பொருளாதாரத்தை தேடி நீங்கள் அலைய வேண்டும் என்ற சுமை அல்லாஹ் உங்கள் மீது சுமத்தவில்லை, மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். இப்படி எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு சலுகையாக கொடுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலுகையாக கொடுத்து விட்டார்கள். ஆனால் கல்வியை தேடுவது, கல்விக்காக வேண்டி அலைவது, கல்வி சபைகளுக்கு செல்வதிலிருந்து நீங்கள் ஒரு காலம் மன்னிக்கப்படவில்லை, கண்டிப்பாக நீங்கள் சென்றே ஆக வேண்டும். அப்படி என்றால் இவ்வளவு நிர்பந்தங்கள், குடும்ப சுமைகள், பிள்ளைகள், கணவன், தாய், தந்தை, தகப்பன், குடும்ப பொறுப்புகள் இருக்கக்கூடிய பெண்களே கல்வியை தேடுவதிலிருந்து மன்னிக்கப்படவில்லை என்றால் ஆண்களாகிய நாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்று என்ன சொல்கிறார்கள்? சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது, அதனால நான் முட்டாளா இருக்கிறேன், கல்வி தேட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் குரான படித்துக் கொள்ள மாட்டேன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் முட்டாளா இருக்கேன்னு அர்த்தம், நான் ஜாகிலா இருக்க விரும்புறேன்னு அர்த்தம். அதான் அர்த்தம் குரான் தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? முட்டாளா இருக்கேன்னு அர்த்தம். குரான் படிக்கிறியா? படிக்கல. ஏன் படிக்கல? எனக்கு நேரம் இல்லை. அப்ப நீ ஜாகிலா இருப்பதை விரும்புகிறாய். எங்கேயாவது ஹதீஸ் தப்சீர் வகுப்பு ஃபிக்ஹ் வகுப்பு நடக்குது, போறியா? போறது இல்ல. ஏன்? எனக்கு கடை இருக்கு. ஏன்? எனக்கு வேலை இருக்கு. ஏன்? என் வீடு தூரமா இருக்கு. ஏன்? அந்த வகுப்பு ரொம்ப தூரமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நீ முட்டாளாக இருப்பதை விரும்புகிறாய், மடையனாக இருப்பதை விரும்புகிறாய், கிறுக்கனாக இருப்பதை விரும்புகிறாய், அறிவிலியாக இருப்பதை விரும்புகிறாய், ஜாகிராக இருப்பதை விரும்புகிறாய். கேவலமா இல்ல? இதை விட கேவலம் என்னங்க உலகத்தில்? ஜாகில், மடையன், முட்டாள், அறிவிலி, இதை விட கேவலமான ஒரு பட்டம் இருக்கா உலகத்தில்? ஏழை, கை இல்லாதவன், கால் இல்லாதவன், கண் இல்லாதவன், இதெல்லாம் கேவலமா சொல்லுங்க? இதெல்லாம் அல்லாஹ்வின் விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை நாடுகிறானோ அவர்களை ஏழையாக்குகிறான், யாரை நாடுகிறானோ அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குகிறான், யாரை நாடுகிறானோ அவர்களை கண்ணுள்ளவராக பிறக்க செய்கிறான், யாரை நாடுகிறானோ அல்லாஹ் அவர்களை கண்ணில்லாதவர்களாக பிறக்க செய்கிறான், யாரை நாடுகிறானோ அல்லாஹ் அவர்களை மாடியிலே பிறக்க செய்கிறான், யாரை அல்லாஹ் நாடுகிறானோ குடிசையிலே அல்லாஹ் அவரை பிறக்க செய்கிறான். அல்லாஹ்வின் விதி அவர் சகோதரர்களே. அதன் அடிப்படையிலே நீங்கள் எப்படி ஏற்றத்தாழ்வு காட்ட முடியும்? எதன் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு? கல்வி, உங்கள் மீது அல்லாஹ் சுமத்திய கல்வி. ஏன் அன்பானவர்களே? கண்ணில்லாதவர்கள் அவர்களும் கல்வியை தேட வேண்டும். கல்வியை தேடுவதிலிருந்து இந்த மார்க்கத்திலே யாரும் மன்னிக்கப்படவில்லை. அப்படி மன்னிக்கப்பட்டிருந்தால், கல்வியை தேடுவதிலிருந்து ஒருவர் மன்னிக்கப்பட்டிருப்பாரேயானால் மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் மன்னிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா நபிக்கு கட்டளையிட்டான், மூசா நபியே நீங்கள் கல்வியை தேடி செல்லுங்கள், உங்களை விட அறிந்தவர் இருக்கிறார், அவரிடத்தில் சென்று படித்து வாருங்கள் என்று. படிக்கிறோமா இல்லையா? எங்க படிக்கிறது? கல்வியை தேடுவதிலிருந்து ஒருவர் மன்னிக்கப்படுபவராக இருந்தால் யார் மன்னிக்கப்பட்டிருப்பார்? யாருங்க? மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் சொன்னா, மூசா உங்களை விட கற்றவரும் இருக்கிறாரு, அவர்கிட்டையும் போய் நீங்க கல்வி கற்றுக்கணும், போங்க தொடர்ந்து சொல்லிட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட போய் தாவா செஞ்சப்பலாம் கஷ்டப்பட்ட களைப்படைஞ்சு சொல்லல, இந்த கல்வி பயணத்திலே சொன்னார்கள், நாம் இந்த பயணத்திலே கஷ்டப்படுகிறோம் என்று. யாரிடத்தில்? தன்னோட வந்த வாலிபரிடத்திலே சொன்னார்கள், நாம் இந்த கல்வி பயணத்திலே கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகிறோம் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் போய் உஸ்தாதிட்ட போய் ரொம்ப அன்பா கண்ணியமா, உஸ்தாத் நான் உங்க பின்னாடியே வரட்டுமா, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பேன், நீங்க என்ன செஞ்சாலும், எனக்கு என்ன சொன்னாலும், எந்த எது செஞ்சாலும் நான் பொறுமையா இருப்பேன், சகிப்பா இருப்பேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய இயற்கையால் அது முடியல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இன்னும் நிறைய இல்மை நம்ம படிச்சிருக்கலாமே சொல்லி. அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நீங்கள் மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கல்வி குர்ஆனிலே இருக்கிறது, உங்களது மறுமையின் கல்வி குர்ஆனிலே இருக்கிறது, உங்களது சொர்க்க பாதை குர்ஆனிலே இருக்கிறது, சுன்னாவிலே இருக்கிறது. அதை தேடினால் அல்லாஹ் துன்யாவின் கண்ணியத்தையும் கொடுப்பான், மறுமையின் கண்ணியத்தையும் கொடுப்பான். அது போன்றுதான் அன்பானவர்களே பொருளாதார கல்வி. அதிலும் முஸ்லிம்களுடைய மிக ஆழமான, அழுத்தமான, விசாலமான பங்களிப்பு இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள், முந்தைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்கள் குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியிலே மட்டும் அவர்கள் திறமை பெற்றவர்களாக இருக்கவில்லை, மருத்துவத்தில் திறமை பெற்றிருந்தார்கள், கணிதத்திலே திறமை பெற்றிருந்தார்கள், வேதியியலிலே திறமை பெற்றிருந்தார்கள், வரலாற்றிலே, பூகோளத்திலே, இப்படி நூற்றுக்கணக்கான மார்க்க அறிஞர்கள் அவர்கள் அதே நேரத்திலே இந்த பொருளாதார, இந்த உலகத்தை மேம்படுத்துவதற்காக உள்ள கல்விகளிலே திறமை பெற்றிருந்தார்கள். அவர்களை பற்றி முஸ்லிம்கள் என்று அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, அவர்களுடைய நூல்களை முஸ்லிம்கள் என்று படிக்கிறார்களோ இல்லையோ, அவர்களுடைய அவர்களை பற்றி முஸ்லிம்கள் பெருமையாக பேசுகிறார்களோ இல்லையோ, மாற்றார்கள் யார்? ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள். அவர்கள் நம்முடைய அந்த மூத்தவர்களை தங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய இந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் அவர்கள் தான் வழிகாட்டிகள் என்று அத்தனை துறைகளிலும் அவர்கள் எழுதிய நூல்களை கொண்டு இன்று பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் இங்கு விரிவாக சொல்வதற்குண்டான நேரம் இல்லை, முடிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஆகவே அன்பானவர்களே, ஆண்கள் எதை கற்க வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்து அதன் அடிப்படையிலே கல்வியை கற்க வேண்டும். அதுபோன்று பெண்கள் எதை கற்க வேண்டும் என்பதை தெரிந்து அறிந்து அந்த அவசியமான கல்வியை கற்க வேண்டும். இன்று சகோதரர் ஒருவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இன்றைய பெண்களுடைய கல்வி கற்கின்ற சூழ்நிலை பெண்கள் தங்களுடைய பெண்மையின் இயற்கைக்கு உதவாத, ஒத்துப்போகாத, தங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு முரண்படுகின்ற, எந்த கல்வியை கற்றால் இஸ்லாமிய முறைப்படி தன்னை வாழ வைத்துக் கொள்ள முடியாதோ அப்படிப்பட்ட கல்விகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து கற்று அதனால் சீரழிகிறார்கள், அதனால் அவர்கள் வழிகெடுகின்றார்கள், வழிகெடுக்கப்படுகின்றார்கள், இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறார்கள் என்ற மிகப்பெரிய அந்த கவலையை அந்த சகோதரர் தெரிவிக்கின்றார். மறுக்க முடியுமா? இன்று முஸ்லிம் பள்ளிக்கூடங்கள், இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள், முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகள், காலேஜுகள், யூனிவர்சிட்டிகள், இஸ்லாம் முஸ்லிம் ஆசிரியர்கள், முஸ்லிம் பெண் ஆசிரியர்கள் இல்லாமல் தவிக்கின்றன. மாற்று மதத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் நம்முடைய பெண்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்விகளை போதிக்கிறார்கள். அதன் மூலமாக தங்களுடைய கலாச்சாரங்களையும் மதங்களையும் திணிக்கின்றார்கள். முஸ்லிம் ஊர்களே ஏன் அடிப்படை பள்ளிக்கூடம், பிரைமரி ஸ்கூல்ஸ், அந்த முஸ்லிம் பள்ளிக்கூடங்களிலே திறமையான ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? பிள்ளைகளுக்கு தரமான மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு, நல்ல தரமான அந்த சப்ஜெக்டுகளை தரமாக கற்றுக் கொடுப்பதற்கு நம்மிடத்தே முஸ்லிம் பெண் ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? மாற்றார்களிடத்திலே சென்றுதானே கையேந்த வேண்டிய நிலை இருக்கிறது. எத்தனை முஸ்லிம் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் முஸ்லிம் திறமையான ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய பிரின்சிபல்ஸ், அந்த தலைமை ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள், அந்த டிபார்ட்மெண்ட் டீன் இல்லாத காரணத்தால் மாற்றார்களை அங்கே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மதத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்டு வந்து முஸ்லிம் பிள்ளைகள் மீது திணிக்கின்றார்கள். கேவலமாக இல்லையா? ஆகவே அன்பானவர்களே, வாலிபர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கப் போகிறோம், எந்த கல்வியால் எனது சமுதாயத்திற்கு பலன் என்பதை தெரிந்து சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய, சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடிய கல்விகளை தேர்ந்தெடுத்து அறிஞர்களின் ஆலோசனைப்படி அதையும் கற்று அதிலும் திறமையடைய வேண்டும். அதே நேரத்தில் இந்த பொருளாதார கல்விக்கு நேரம் கொடுத்து மறுமையின் கல்வியை மறந்து விடாமல் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுன்னாவிற்கு தேவையான அந்த நேரத்தை கொடுத்து அழகிய முறையிலே கற்று அதை வாழ்க்கையிலே பின்பற்றி இம்மை மறுமையின் வெற்றியை அடைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக, அந்த நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.